புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தகம் மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் புத்தக மதிப்புரை பகுதி 52 இது கலாச்சாரம் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. இன்று நாம் கேட்க இருப்பது நூலின்றி அமையாது உலக என்ற நிகழ்ச்சியில் சா தமிழ்ச்செல்வன் எழுதிய இது கலாச்சாரம் என்னும் நூலின் மதிப்புரை. இந்நூலினை பாரதி புத்தக ஆலயம் 2011 வெளியிட்டிருக்கிறது. 32 பக்கங்கள் கொண்ட நூலின் விலை 10 ரூபாய். பண்பாடு என்றால் என்ன? கல்ச்சர் என்ற ஆங்கில சொல்லில் குறிப்பிடுகின்ற இப்பொருளுக்கு இணையாக தமிழில் கலாச்சாரம் என்கின்ற வார்த்தையும் பண்பாடு என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகின்றன. கலாச்சாரம் என்பது வடச்சொல் என்பது மட்டுமின்றி கல்ச்சர் என்ற ஆங்கில சொல் உணர்த்துகின்ற பொருளை முழுமையாக தமிழில் சுட்டும் வார்த்தையாகவும் இல்லை. இதனை கலா பிளஸ் சாரம், கலாச்சாரம் என்பது கலைகளின் சாரம் என்றாகிவிடுகிறது. பண்பாடு என்கின்ற சொல்லே ஆக சரியான சொல். இச்சொல்லை ரசிகமணி TKC அவர்தான் முதன் முதலாக உருவாக்கி பயன்படுத்தியதாக பெரியவர்கள் கூறுவார்கள். கல்ச்சர் என்பது வினை சொல்லாக வரும்போது பண்படுத்து என்றும், பெயர் சொல்லாக வரும்போது பண்பாடு என்றும் சொல்லலாம். இவற்றின் வேர் சொல்லாக பண்பு என்ற சொல் இருக்கிறது. பண்பு என்றால் என்ன? பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. நாம் வாழும் சமூகத்தின் பாடு அறிந்து, அதாவது சமூகத்தின் போக்கு, செல் நெறி, பழக்கம் போன்ற பல பாடுகளை அறிந்து அதன்படி ஒழுகுதலே பண்பு என்கிறது அச்சங்ககால பாடல். இதனை வள்ளுவரின் இவ்வரிகளோடு சேர்த்து புரிந்து கொள்வது எளிதாகும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கள்ளார் அறிவிலாதார். கல்வி கேள்விகளில் பல கற்று தேர்ந்தவராக இருந்தாலும் உலகத்தோடு ஒத்து வாழ்கின்ற பண்பாடு இல்லாதவர் அறிவிலாதவர் என்கிறார் வள்ளுவர். ஆக ஒன்று தெளிவாக புரிகிறது. ஊரு போற போக்கப்படி நாமளும் நடந்துகிட்டா பண்புள்ளவன், பண்பட்டவன், பண்பாடு உள்ளவன், அவ்வளவுதான். ஊர் மோசமான போக்கிலே போனாலும் நாம் அது போகிற போக்கில் தான் போகணும். அதுக்கு தக்கபடி நம்மை பண்படுத்தி கிடணும் என்பது இதில் சொல்லாமல் உள்ளூரம் பொருளாக இருக்கிறது. நீ ரோமபுரியில் இருக்கும்போது ஒரு ரோமானை போல நடந்து கொள் என்கிறது ஆங்கில பழமொழியையும் பொருத்தமுடன் நினைத்து பார்க்க வேண்டும். சரி, இந்த ஊரின் பண்பாடு என்ன? அது எப்படி உருவானது? அதைத்தானே நாம் பொதுவாக பண்பாடு என்றால் என்ன என்பதற்கு பலவிதமான வியாக்கியானங்களை பலரும் சொல்லியிருக்கிறார்கள், சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். ஒரு மக்கள் குழு வாழும் முறைதான் பண்பாடு எனப்படும். ஒரு தனி மனிதர் தன் குழுவிடமிருந்து உள்வாங்கும் சமூக பாரம்பரியமே பண்பாடு எனப்படுகிறது. வரலாறு நெடுக மனிதகுலம் கற்றுக்கொண்டவற்றை மொத்த குவியலே பண்பாடு. மனித நடத்தைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு ஏற்பாடுதான் பண்பாடு. படித்த நாகரிகமான நடத்தைதான் பண்பாடு, வேற ஒன்றுமில்லை. நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலுடனும் சுற்றியுள்ள மனிதர்களுடனும் ஒத்திசைந்து வாழ நம்மை தயார் செய்யும் உத்திகள் மற்றும் தொழில்நுட்பங்களின் தொகுதியே பண்பாடு. தானே பின்னிய அர்த்தங்கள் என்னும் சிலந்தி வலைக்குள் மீள முடியாமல் சிக்கி தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மிருகம் தான் மனிதன். பண்பாடு என்பதுதான் அந்த சிலந்தி வலை. பாதுகாத்து வைக்க தகுதி பெற்ற மனித படைப்பு சக்தியின் முழுமையே பண்பாடு. எதுக்கு வளவலன்னு பேசிட்டு பழக்கம்தான் சார் பண்பாடு, வேற ஒன்றுமில்ல. இன்னும் புரியும்படியாகவும் புரியாமலும் பல வியாக்கியானங்கள் கூறப்படுகின்றன. நம்மை பொறுத்தவரை மேற்கூறி எல்லாவற்றிலும் உள்ள கருத்துக்களை எல்லாம் தொகுத்து பார்க்கையில் பண்பாடு என்பது மனிதர்களின் பழக்க வழக்கங்கள், உணவு, உடை, இருப்பிட அமைப்பு போன்ற நடை உடை பாவனைகள், நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், சிந்திக்கும் முறை, பேசும் மொழி, பொருள் உற்பத்தி முறைகள், உறவு முறைகள், உறவு விளக்குகள் போன்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு குறிப்பிட்ட மனித குழுவின் வாழும் முறைதான் அக்குழுவின் பண்பாடு. உட்கார்ந்து யாரும் சொல்லிக் கொடுத்து யாருக்கும் வருவதில்லை. வாழ்க்கையின் ஊடாக தாமே உட்கிரகித்துக் கொள்வதுவாகும். காற்றை சுவாசிப்பது போல நாம் எந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறோமோ அச்சமூகத்தின் பண்பாட்டை நாம் சுவாசித்து உள்வாங்கிக் கொள்கிறோம். உதாரணமாக காதல் என்கிற ஒன்றை எடுத்துக்கொள்வோம். முன்னே பின்னே உறவு இல்லாத ஒரு பெண் மீது அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது காதல் உணர்வு வருவது என்பது தனி. ஆனால் உறவுக்குள் என்று வரும்போது இந்தியாவில் பொதுவாக இந்து சமூகங்களில் சித்தப்பா மகள் அல்லது சித்தி மகள் மீது ஒரு ஆணுக்கு காதல் வருவதில்லை. காரணம், அவள் சகோதரி என்பதால். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில், ஐரோப்பிய சமூகத்தில் சித்தப்பா மகள் என்பது திருமணம் செய்து கொள்ளத்தக்க முறைப்பெண் ஆகிவிடுவதால் அவள் மீது காதல் வரும். லவ் லெட்டர் கொடுக்கலாம், சில சாதிகளில் அக்கா மகளை கட்டி கொள்ளலாம், சில சாதிகளில் அது தப்பு, அத்தை மகளை கட்டி கொள்ளலாம். அந்தந்த ஏற்பாட்டுக்கு தக்கபடிதான் காதல் வரும். ஆகவே நாம் எந்த பண்பாட்டில் பிறக்கிறோமோ அங்குள்ள காற்றை தான் சுவாசித்தாக வேண்டும். பண்பாட்டை நாம் தேர்வு செய்வதல்ல, ஏற்கனவே தயார் நிலையில் உள்ள ஒரு பண்பாட்டில் நாம் பிறக்கிறோம். அதை உள்வாங்கி கொண்டு அதன்படி சிந்தித்து வாழத் துவங்குகிறோம். என் மனசுக்கு பிடித்தது என்றும் நாம் சொல்வதெல்லாம் சும்மா. என் மனம் என்பதே நாம் பிறந்த பண்பாட்டில் உருட்டி திரட்டி உருவாக்கப்பட்டதல்லவா? பெரும் மனப்போராட்டம் நடத்திதான் நம்முடைய மனதை நம்மால் வடித்தெடுக்க முடியும், பண்பாட்டிலிருந்து பிரித்தெடுக்க முடியும். குரங்கிலிருந்து பிரிந்து மனிதன் இனங்களாக வாழ துவங்கிய நாளில் பண்பாடு பிறக்கிறது. ஒற்றை குரங்குகாய் அலைந்த நாட்களில் ஏற்பட்ட அனுபவங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் பண்பாட்டில் அடங்காது. இனக்குழுக்களாக கூடி இயற்கையுடன் நடத்திய அன்றாட போராட்டத்தின் ஊடாக பெற்ற அறிவையும் பயத்தையும் வியப்பையும் ஆனந்தத்தையும் குழுவோடு பகிர்ந்து கொள்வதுதான் சில சடங்குகள், பழக்க வழக்கங்கள், உறவுகள் என பண்பாட்டின் கூறுகள் நிகழ்கின்றன. வாழ்மனுவத்தின் ஊடாக பெற்றதுதான் பண்பாடு, வேறொன்றுமில்லை. இயற்கையாக கிடைப்பதற்கு எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எதை அப்படியே சாப்பிடலாம், எதை வேக வைத்து சாப்பிடலாம், எதிலே வைத்து சாப்பிடலாம், தட்டிலா, வட்டிலா, இலையிலா, தலையிலா, உருட்டி உருட்டி சாப்பிடுவதா, அள்ளி அள்ளி சாப்பிடுவதா, பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக சாப்பிடுவதா, பெரியவர் சாப்பிட்ட பிறகு குழந்தைகளுக்கு கொடுப்பதா, முதலில் குழந்தைகள் சாப்பிட்ட பிறகு மூத்தோர் சாப்பிடுவதா என்றெல்லாம் ஒரு குழு கலந்து பேசி ஒரு பழக்கத்தை வழக்கமாக்குகிறது என்றால் அங்கே ஒரு பண்பாட்டு கூறு பிறக்கிறது. இப்படி உணவு, உடை, வழிபாட்டு முறை என ஒவ்வொரு பண்பாட்டு கூறும் உருவாகிறது. எல்லா கூறுகளும் அடங்கிய தொகுப்பே அக்குழுவின் பண்பாடு ஆகிறது. இப்படி எத்தனை குழுக்கள் இருக்கிறதோ அத்தனை வகையான பண்பாடுகளும் இருக்கும். ஒரே நிலப்பரப்பில் பல பண்பாடுகள் இருக்கும். ஒரு நாகரிகத்திலேயே பல பண்பாடுகள் இருக்கும். நாகரிகம், பண்பாடு வேறு வேறா? ரொம்ப காலம் இதில் குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. அறிவுலகத்தில் இது பற்றி காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன, இன்றும் நடந்து வருகின்றன. நமக்கு இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். அன்னைக்கு அவன் ரொம்ப அநாகரிகமாக நடந்து கொண்டான் என்று பேசுகிறோம். என்ன கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் இப்படி சாப்பிட்ற என்று கடிந்து கொள்கிறோம். நவநாகரிக மங்கைகள் விரும்பும் அழகு சோப்பு என்று விளம்பரம் செய்கின்றோம். பொதுவாக நாகரிகம் என்ற சொல்லை காட்டும் மிராண்டித்தனத்துக்கு எதிரான சொல்லாகவே பயன்படுத்துகின்றோம். பண்பாடாத நடவடிக்கை அநாகரிகம் என்று குறிப்பிடுகிறோம். ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒரு சில புதிய சொற்களை நமக்கு விட்டு செல்கின்றன. அச்சொல் உருவான நூற்றாண்டில் என்ன அர்த்தம் தந்ததோ அதே அர்த்தத்தை அதே சொல் அடுத்த நூற்றாண்டில் தருவதில்லை, அடுத்த நாட்டிலும் தருவதில்லை. மக்கள் சொற்களை தம் தேவைக்கேற்ப பொருளில்தான் பயன்படுத்துவார்கள். பண்பாடு வேறு, நாகரிகம் வேறு என்று 20ஆம் நூற்றாண்டில் பல அறிஞர் நிறுவிய போதும் மக்கள் இன்ன அர்த்தத்தில்தான் ஒரு சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று யாரும் உத்தரவு போட முடியாது. நாகரிகத்தையும் பண்பாட்டையும் குழப்பி அடிப்பதும் இப்படித்தான். சரி, இப்போ நாகரிகம் என்றால் என்ன? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். அப்புறம் அவன் கிடைத்ததை பறித்தும் பொறுக்கியும் கைகளால் தோண்டி எடுத்தும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான். அதை காட்டு மிராண்டி காலம் என வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள். அப்புறம் கிடைத்த கல்லை அப்படியே பயன்படுத்தி கிழங்குகளை தோண்டி சாப்பிட்டான். வேட்டைக்கும் அக்கற்களை பயன்படுத்தினான். அதை பழைய கற்கால நாகரிகம் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. அதன் பிறகு கிடைத்த கற்களை அப்படியே பயன்படுத்தாமல் அவற்றை தேய்த்து தீட்டி வலுவும் கூர்மையும் உள்ளவையாக மாற்றி பயன்படுத்தினான். அக்காலத்தை புதிய கற்கால நாகரிகம் என்று குறிப்பிடுகிறோம். நதிக்கரையில் விவசாயம் கண்டுபிடித்து விளைவித்த போது அதை நதிக்கரை நாகரிகம் என்று வரலாறு குறிப்பிட்டது. தாமிரம் கண்டபோது தாமிர நாகரிகம் என்றும், இரும்பை காய்ச்சி எடுத்தபோது இரும்பு நாகரிகம் என்றும் வரலாற்றில் படிக்கிறோம். அப்படியானால் நாகரிகம் என்பது என்ன? அது குறிப்பிட்ட வரலாற்று கட்டத்தில் மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள், உள்ளடக்கிய பொருட்கள் சார்ந்ததாக அமைகிறது. அவர்கள் ஆடு மாடுகள் பழக்கினார்களா? தீயை பயன்படுத்தினார்களா? நீரை தேக்கி வைக்கும் விஞ்ஞானத்தை அறிந்திருந்தார்களா? விவசாயம் செய்ய துவங்கியிருந்தார்களா? ஒத்தையடி பாதையில் அலைந்து திரிந்தார்களா? ரோடு போட்டு கார் விட்டார்களா என்பன போன்ற கேள்விகளோடு தொடர்பு உடைய நாகரிகம் அறிவியலோடும் கண்டுபிடிப்புகளோடும் தொடர்புடையது நாகரிகம் என்று கூட சொல்லலாம். உதாரணமாக, கிமு 4000 கிமு 3500 வரையிலான காலத்தை தாமிர நாகரிகம் என்று சொல்கிறோம். அக்காலகட்டத்தில் பல பொருட்களை மனிதர்கள் பயன்படுத்தியிருந்தாலும் வளர்ச்சியின் மைய அச்சாக வரலாற்றின் அன்றைய திருப்பு முனையாக தாமிரம் திகழ்ந்திருக்கும். இந்த 500 காலத்தில் உலகின் பல பகுதிகளில் பலவிதமான பண்பாடுகள் மூழ்ந்திருக்கும் நடைமுறையிலிருந்து இருக்கும். அதே போல நதிக்கரை நாகரிகம் என்று நாம் குறிப்பிடுகின்ற பல 1000 அளவுக்குள் பல்லாயிரம் கலாச்சாரங்கள் வாழ்ந்திருக்கும். இப்போது நவீன கால நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்ப காலம் வந்துவிட்டது. ஒரு நாட்டில் கண்டுபிடிக்கப்படுகிற கருவி உடனடியாக உலகம் பூராவும் போய்விடுகிறது. பிரதேச ரீதியான தனித்த நாகரிகங்களை அளித்தபடி நவீன நாகரிகமும் பரவிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் விதவிதமான பண்பாடுகள் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ் பண்பாடு என்பது எது? வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் முழுமைக்கும் பொதுவான ஒரு களப்பற்ற பண்பாடு இருக்கிறதா? எல்லா தமிழர்களுக்கும் பொதுவான உணவு பழக்கம் இருக்கிறதா? பெரும்பாலும் நெல் அரிசி சோறு சாப்பிடுகின்றோம் என்று சொல்லலாம் தான். ஆனால் குழம்பு வகைகளில் நிலப்பகுதிக்கு நிலப்பகுதி வேறுபாடு உண்டு. குமரி மாவட்டத்தில் புளிசாறு செட்டி நாட்டு கிடையாது. நெல்லை சீமையின் சொதி குழம்பு வேறு எங்குமே கிடைக்காது. இலங்கை தமிழர்களிடம் ஒரு பிரிவினரிடம் மட்டும் சுதி பழக்கம் உண்டு. சாம்பார் என்று எடுத்துக்கொண்டால் விதம் விதமான வேறுபாடுகள் உள்ளன. தேங்காய் போட்ட சாம்பார், போடாத சாம்பார், வெள்ளைப்பூண்டும் வெங்காயமும் சேர்த்த சாம்பார், சேர்க்காத சாம்பார், அப்பம், ஆப்பம், பணியாரம், கொழுக்கட்டை என பல்வேறு நிலப்பகுதிகளுக்கு உரிய உணவுப் பொருட்கள் இருக்கின்றன. மொழி என்று எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரி கோவை வட்டாரத்தில் மலையாள கலப்பும், தருமபுரி கிருஷ்ணகிரி வட்டாரத்தில் கன்னட கலப்பும், திருவண்ணாமலை சென்னை வட்டாரத்தில் தெலுங்கு கலப்பும் உள்ள தமிழை அம்மக்கள் பேசுவதும் பெரும்பாலும் அப்பகுதி மக்கள் 2 பேசுபவர்களாக இருப்பதும் யதார்த்தம். குமரித்தமிழ், நெல்லைத்தமிழ், மதுரை தமிழ், கோவை தமிழ், சென்னை தமிழ் வேறுபாடுகளும் நம் பேச்சு வழக்கில் உள்ளன. தமிழகம் முழுவதும் ஒற்றை தமிழ், அதுவும் களப்பற்ற தனித்தமிழ் என்பது நம் கனவுகளில்தான் வாழ்கிறது. புதி தமிழும் பிரதேச வேறுபாடுகளுடன் கூடிய தமிழும் சேர்ந்தே தமிழகத்தில் வாழ்கின்றன என்று சொல்லலாம். திருமண முறை. தமிழர் திருமண முறை என்று பொதுவாக உண்டா? இடத்துக்கு இடம் வேறுபாடுகள் உள்ளன. தாலிகளில் மட்டும் எத்தனை விதமான வேறுபாடுகள்! தாலி என்பதே தமிழன் மனமுறையில் இடையில் வந்து நுழைந்து கொண்டதுதான். சங்க காலத்தில் ஏது தாலி? பல பண்பாடுகளை உள்ளடக்கிய பன்முகம் தான் தமிழ் பண்பாடு. அப்படி இருக்கையில் ஏக இந்தியாவுக்கும் பொதுவான இந்தியர் கலாச்சாரம் இருந்துவிட முடியுமா? வழிபாட்டு முறையை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கூட ஒரே விஷ்ணு கோயில் கட்டமைப்பிலிருந்து வழிபடும் முறை படையல் வரை வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் பாரிய வேறுபாடுகள் உண்டு. வடக்கு எதற்கெடுத்தாலும் லட்டு கொடுப்பார்கள், தெற்கே நாம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் தருகிறோம். பொதுவாக வடக்கே கோதுமை உணவு அதிகமாக உட்கொள்வார்கள், நாம் சோறு சாப்பிடுகிறோம். காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை பலவிதமான பண்பாட்டு கோலங்களை நாம் பார்க்கலாம். இப்படியாக பன்முகத்தன்மை கொண்டது இந்திய பண்பாடு. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவை வென்றது என்பது வெறும் ஆயுதங்களாலும் பொருளாதார வலிமையாலும் மட்டும் நடந்துவிடவில்லை. அவற்றுக்கு முக்கிய பங்கு உண்டெனினும் காலனியும் என்பது அடிப்படையில் ஆதிக்கத்துக்கான ஒரு கலாச்சார நடவடிக்கை என்பார்கள். பிரிட்டிஷ் நாட்டில் முதலாளித்துவம் ஆட்சியை நிலைநிறுத்த என்னவெல்லாம் செய்ததோ அந்த சூத்திரங்களை எல்லாம் அப்படியே கப்பலில் ஏற்றி இந்தியாவுக்கு கொண்டு வந்து இறக்கியிருக்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி. அவர்கள் இந்தியாவில் செய்த முதல் கலாச்சாரம் நடவடிக்கை கல்விச்சாலைகளை ஏற்படுத்தியது. முதலில் கிழக்கிந்திய கம்பெனி ஊழியர்கள் உள்நாட்டு மொழிகளை கற்பதற்காகத்தான் இக்கல்விச்சாலையை உருவாக்கப்பட்டன. இந்திய மொழிகளை வெள்ளைக்காரன் ஏன் கற்றான்? அப்போதுதானே மக்களுக்கு உரிய புரியும் மொழியில் உத்தரவுகள் போட முடியும். வரி வசூல் செய்வதற்கும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் தங்கள் ஆளப்படும் மக்களை பற்றிய பிற தகவல்களை தொகுக்கவும் இந்த மொழி அறிவு அவனுக்கு தேவைப்பட்டது. மேற்சொன்ன அதே காரணங்களுக்காக அவன் இந்தியர்களில் ஒரு கணிசமான பகுதிக்கு அதே பள்ளிக்கூடங்கள் வாயிலாக ஆங்கிலம் படிக்க கற்றுக் கொடுத்தான். அவன் தமிழ் படித்ததும் நம்மை ஆங்கிலம் படிக்க வைத்ததும் ஒரே காரணத்துக்காகத்தான், நம்மை வசமாக ஆள்வதற்காக. முதலில் மொழி கற்றான், மொழி கற்றுக் கொடுத்தான், அடுத்த கட்டமாக இந்தியர்களை பற்றியும் இந்திய வாழ்முறைகள் பற்றியும் பண்பாடு பற்றியும் தகவல்களை தொகுக்க ஆரம்பித்தான். தலையணை போன்று ஆயிரக்கணக்கான புத்தகங்களில் அவன் நம்மை பற்றி தொகுத்து எழுதி வைத்தான். மாவட்ட வாரியாக கேள்வித்தாள் போட்டு தகவல்களை சேகரித்தான். புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலியர்களுக்கு நூலின்றி அமையாது உழுகின்ற நிகழ்வுகளே. இதுவரை எது கலாச்சாரம் என்ற புத்தகத்தின் மதிப்புரை கேட்டீர்கள். தங்களுக்கு நன்றி.
நேயர்களே, நேர்களே, இதுவரை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாத நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் இது கலாச்சாரம் பற்றி மிகவும் அருமையான பல தகவல்களை வழங்கியதற்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.